வாக்குத்தத்த செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லப் போகிறோம். ஆண்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்திலிருந்து நாம் தொடர்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். ஆகையால் முதலாவது இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து அதன் பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள் தொடர்ந்து கடந்து செல்வோம். சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:13 சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9:13 வாசிக்க கேட்கலாம்.
நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி
எப்பிராயிமிலே
வில்லை நிரப்பி
சியோனே
உன் புத்திரரை
கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி
உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன்.
இந்த வேத வசனத்திலிருந்து நாம் தொடர்பாக கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், உன்னை பராக்கிரமசாலியினுடைய பட்டயத்திற்கு ஒப்பாக மாற்றுவேன்கிறார். எதற்காக? சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி. சியோன் என்பது தேவ ஜனங்களை குறிக்கும், கிரேக்கு தேச புத்திரர் என்பது புறஜாதி ஜனங்களை குறிக்கும். புறஜாதி ஜனங்களை ஆண்டவர் சந்திக்கும்படி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக மாற்றுவேன் என்பதுதான் ஆண்டவர் இங்கே சொல்ல வருகிற காரியம். நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு உயர்ந்த நோக்கம், ஒரு உயர்ந்த திட்டம், ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய தரிசனத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கும் அவருடைய திட்டத்திற்கும் நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல, ஆண்டவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் அமைந்திருக்க வேண்டும். சரி, இங்கே பார்க்கும் பொழுது இங்கே பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன்கிறார். இந்த இடத்தில் ரெண்டு காரியங்கள் இருக்கிறது. ஒன்று பராக்கிரமசாலி, இன்னொன்று அவன் கையில் இருக்கிறதான பட்டயம். ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று பராக்கிரமசாலி, இன்னொன்று அவன் கையில் இருக்கிற பட்டயம். இதையெல்லாம் நம்ம கடந்த வாரங்களில் எல்லாம் இதை நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். மீண்டும் கொஞ்சம் ஒரு ஹைலைட் பண்ணிட்டு நான் தொடர்ந்து செய்திக்குள் நம்ம போக போறோம். வாசிக்கலாம். இந்த பராக்கிரமசாலி என்பது யாரை குறிக்கிறது? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 20:11 வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 20:11
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய்
என்னோடு இருக்கிறார்.
ஆகையால்
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள்
மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை
அவர்களுக்கு உண்டாகும். இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். வேதத்தில் எத்தனையோ பராக்கிரமசாலிகளை நாம் பார்க்கிறோம், ஆனால் கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். இந்த பராக்கிரமசாலி என்பதற்கு மேலானது, எல்லாவற்றை பார்க்கிற பெரிய பராக்கிரமசாலி நம்முடைய ஆண்டவர் தான். அவர்தான் பயங்கரமான பராக்கிரமசாலி. இப்பொழுது கர்த்தர் நம்மை அவர் கரத்தில் இருக்கும்படி சொல்லுகிறார். பராக்கிரமசாலியின் கரத்தில் இருக்கிற பட்டயத்தை போல மாற்றுவென்ற. அப்படியானால் இந்த பராக்கிரமசாலியின் கையிலே நாம் இருக்க வேண்டும். அவர் கரத்திற்குள் நாம் எப்பொழுதும் அடங்கி இருக்க வேண்டும். சரி, இந்த பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? இதையும் நாம் பார்த்துட்டு ஒருவேளை இதற்கு முன்பாக இந்த செய்திகளை கேட்காதவர்களுக்கு நான் மறுபடியும் அதை ஹைலைட் பண்றேன். எபிரேயர் கடிதம் நிருபம் 4:12 வாசிக்கலாம். எபிரேயர் 4:12
தேவனுடைய வார்த்தையானது
தேவனுடைய வார்த்தையானது
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும்
இருபுறமும் கருக்குள்ள
இருபுறமும் கருக்குள்ள
எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும்
ஆத்துமாவையும் ஆவியையும்
ஆத்துமாவையும் ஆவியையும்
கணுக்களையும்
கணுக்களையும்
ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
ஊனையும் பிரிக்கத்தக்கதாக
உருவ குத்துகிறதாயும்
உருவ குத்துகிறதாயும்
இருதயத்தின் நினைவுகளையும்
இருதயத்தின் நினைவுகளையும்
யோசனைகளையும்
யோசனைகளையும்
வகையறுக்கிறதாயும் இருக்கிறது
வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையை தான் பட்டயம் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனம் பட்டயமாய் இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை பார்க்கிலும் அதிக கருக்கானதானது தேவனுடைய வார்த்தை. இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? இந்த பட்டயத்திற்கு ஒப்பாக உன்னை நான் மாற்றுவேன்கிறார். அப்படியானால் வேத வசனத்தில் என்ன காரியங்கள், என்ன விதத்தில் ஆண்டவர் நம்மை குறித்து சொல்லியிருக்கிறாரோ அந்த விதத்தில் உன்னை நான் நடத்துவேன்கிறார். வேத வசனத்தில் என்ன ஆசீர்வாதங்களை சொல்லியிருக்கிறேனோ அதை உங்களுக்கு தருவேன். வேத வசனங்களிலே உங்களை குறித்து என்ன காரியத்தை நான் வைத்திருக்கிறேனோ அதை உங்களுக்கு நான் சம்பவிக்க பண்ணுவேன் என்பதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆகையால் நாம் கவனிக்க வேண்டியது, என் வாழ்க்கை குறித்து ஆண்டவர் ஒரு முக்கியமான நோக்கம் வைத்திருக்கிறார். வேத வசனத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களையும் என் வாழ்க்கைக்கு நான் சொந்தமாக்கிக் கொள்வதற்கு ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். ஆமேன். ஆண்டவருடைய சித்தம் அதுதான், ஆண்டவருடைய விருப்பம் அதுதான், ஆண்டவருடைய தரிசனம் அதுதான். இப்படி இருக்கும் பொழுது இந்த வேத வசனங்களிலே என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ அதன் மூலமாக அதை வைத்துத்தான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். வசனத்திற்கு புறம்பாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. வசனத்திற்கு வெளியே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. எந்த ஒரு ஆசீர்வாதமானாலும் இந்த வேத புத்தகத்திற்கு உட்பட்டுத்தான் சகலமும் நடக்குமே தவிர வேத புத்தகத்திற்கு வெளியே எதுவுமே நடப்பதில்லை. எல்லாத்தையும் கர்த்தர் அந்த வசனத்துக்குள்ள வச்சுதான் செய்யறாரு. சரி, இன்றைக்கு இந்த மாதத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் வாசிக்கலாம். எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66 அதிகாரம் 2 வசனத்தை நாம் இப்பொழுதும் இந்த மாதத்திற்கு எடுத்துக் கொள்கிறோம். 66 அதிகாரம் 2 வசனம்.
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால்
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால்
இவைகள் எல்லாம் உண்டாயின என்று
இவைகள் எல்லாம் உண்டாயின என்று
கர்த்தர் சொல்லுகிறார்.
கர்த்தர் சொல்லுகிறார்.
ஆனாலும்
ஆனாலும்
சிறுமைப்பட்டு
சிறுமைப்பட்டு
ஆவியில் நொறுங்குண்டு
ஆவியில் நொறுங்குண்டு
என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே
என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே
நோக்கி பார்ப்பேன்
நோக்கி பார்ப்பேன். வசனத்தின் மூலமாக ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், நான் உன்னை நோக்கி பார்ப்பேங்கிற எதன் அடிப்படையில்? என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய இருதயம் நமக்கு நேராக கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். அவர் நம்மை பார்க்கிறேங்கிறார். ஆண்டவருடைய ஒரு பார்வை உங்கள் மேல் விழுந்து விட்டாலே போதும், உங்கள் காரியம் எல்லாமே ஜெயமாயிருக்கும். ஆமேன். ஆண்டவர் உங்களை பார்க்கிற மாதிரி இருக்கணும். அவர் உங்களை நோக்கி பார்க்கணும். அவர் உங்களை விருப்பத்தோடு பார்க்கணும். யாரை கர்த்தர் விருப்பத்தோடு பார்க்கிறார், யாரை ஆண்டவர் நோக்கி பார்க்கிறார் என்றால், என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு, வேத புத்தகத்திற்கு, அதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவ பிள்ளைகள் நடுங்குகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வசனத்திற்கு பயப்படுகிற பயம் நமக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டும். வேத வசனத்தை சாதாரணமாக ஈஸியாக கையாண்டிடக்கூடாது. வேத புத்தகம் உலகத்தில் இருக்கிற மற்ற எந்த புத்தகத்தோடும் சம்பந்தப்படுத்திட முடியாது. தனித்தன்மை வாய்ந்த புத்தகம். உலகத்தில் எத்தனையோ விதமான புத்தகங்கள் இருக்கலாம். அவைகளெல்லாம் வெறும் பிரிண்டட் நோட்ஸ், அவ்வளவுதான், பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம். ஆனால் வேத வசனங்கள் மாத்திரமே, இந்த வேத புத்தகம் மாத்திரமே ஜீவன் உள்ளது, லைஃப் இதில் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையிலும் ஜீவன் இருக்கிறது. பிதாவாகிய தேவன் ஆதாமை சிருஷ்டித்து அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார். அதே போல இந்த வேத வசனங்கள் ஒவ்வொன்றிலும் ஜீவ சுவாசம் இருக்கிறது. அதான் வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. நம்ம படிச்சோம் இல்லையா, எவரை 4:12 தான் படிச்சோம். ஆவியானவும் ஜீவனாகவும் இருக்குது, லைஃப் இருக்குது. வசனம் பேசுகிறது, வசனம் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எந்த புத்தகத்தை எடுத்துட்டீங்கன்னா அவுட்டேட் ஆயிடும், அவுட்டேட் ஆயிடும். இப்ப பாருங்க, ஒரு மெடிக்கல் புக் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் அப்படி இருக்கும். ஆனா அது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வளரும் பொழுது, அடுத்த லெவலுக்கு வரும்போது அது அவுட்டேட் ஆயிடும். இந்த உலகத்தில் எல்லாமே அவுட்டேட் ஆகும். உலகத்தில் எந்த ஒரு புக்கை எடுத்துக்கணுங்க அவுட்டேட் ஆயிடும், எந்த ஒரு பொருள் எடுத்துங்க அவுட்டேட் ஆயிடும். இன்னைக்கு ஒரு மொபைல் வாங்கி வைக்கிறீங்க, 3 மாசத்துல அது அவுட்டேட் ஆயிடும், அடுத்த மாடல் வந்துடும். எந்த ஒரு பொருள் எடுங்க, ஒரு வாஷிங் மிஷின் வாங்க, அடுத்த லெவல் போயிடும். எந்த பொருள் ஆனாலும் சரி அவுட்டேட் ஆயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். காலங்கள் மாற மாற அதனுடைய காரியங்கள் மாறிட்டே இருக்கும், பழசாயிடும். ஆனால் வேத புத்தகம் மாத்திரம்தான் அது எழுதப்பட்ட முதல் நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அதே நிலைமையில் இருக்கிறது, எல்லா காலத்துக்கும் பொருந்தி வரக்கூடியது. வேத வசனம் மாத்திரம்தான் என்னைக்குமே அவுடேட் ஆகாது, எல்லா காலத்திற்கும் கடைசி நாள் வரையிலும், இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வரைக்கும் இந்த வேத வசனம் முதல் நாளிலே எழுதப்பட்டதற்கு அதே வல்லமையோடு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கும், ஒருபோதும் அவுடேட் ஆகாது. ஏன்னா இதுல லைஃப் இருக்குது, சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேறும். இது வெறும் உபதேசம் அல்ல, வரட்டு உபதேசம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ பேர் உபதேசம் பண்ணி எழுதுறாங்க புத்தகத்தை, அதை செய் இதை செய் இதை செய்யாத, இதை சாப்பிடு இதை சாப்பிடாதன்னு. அதே காரியத்தை அவங்களாலேயே செய்ய முடியாது, எழுதுனாலே செய்ய முடியாது. ஆனா இதை எழுத வைத்தவர் ஆவியானவர், ஒவ்வொரு வார்த்தைகளையும் அவர் இந்த உலகத்தில் நமக்காக நாம் செய்யக்கூடிய விதத்தில் தான் அதை கொடுத்திருக்கிறார். இதை செய்வதற்குரிய பலத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறார். உலகத்தில் எந்த புத்தகமுமே செய்ய சொல்லுமே தவிர அதை செய்வதற்கான பலத்தை கொடுக்காது. ஆனால் வேத வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் உங்களுக்கு என்ன சொல்லுகிறதோ அதை கை கொள்ளக்கூடிய பலனும் அந்த வசனத்துக்குள்ளேயே ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதான் லைஃப். லைஃப் நான் என்னன்றது சொல்றேன், ஒவ்வொரு வசனத்துக்குள்ளும் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் என்ன செய்கிறது, நீங்கள் எந்த வசனத்தையும் கை கொள்வதற்கான பலத்தை அது உள்ளடக்கி இருக்கிறது. அந்த வசனத்தை கை கொள்ள முடியாதுன்ற மாதிரி நீங்க யோசித்து தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே இந்த வசனத்தை கை கொள்ளக்கூடிய பலனை எனக்கு தாங்கன்னு நீங்க நின்னீங்கன்னா, உடனே அந்த வசனத்திலிருந்து ஒரு வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். அந்த வசனத்துக்குள்ளிருந்து உங்களை தேவ வசனத்தை கை கொள்ளக்கூடிய பலன் உங்களை நிரப்புகிறத நீங்க பார்ப்பீங்க. வேதம் முழுவதும் ஜீவனுள்ள வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த வார்த்தைகள் உங்களை தெய்வீக சுபாவத்திற்குள் கொண்டு வரும். இந்த வார்த்தைகள் தான் உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு சேர்க்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 சொன்னார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே நரும். வேத வாக்கியங்களை ஆராய்ஞ்சு பாருங்க, அதுலதான் நித்திய ஜீவன் இருக்குது. எவர்லாஸ்டிங் லைஃப், நித்திய ஜீவன், பரலோகத்துக்கு கொண்டு போகிறதான பாதை அங்கதான் இருக்குது. அதுதான் இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறது, அதுதான் சாட்சியாக வைக்கிறது. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்கு தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் நடுங்குகிறவர்களாக இருக்கணும். அசால்ட்டா இருக்கக்கூடாது, இந்த வசனத்தை குறித்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அதற்குரிய தேவ பயம் இருக்கணும். இந்த வசனத்தை கேட்கும் பொழுது அதற்குரிய தேவ பயம் இருக்கணும். இந்த வசனத்தை ஒவ்வொரு காரியத்திற்கும் முன்பாக நாம் வாழ வேண்டும் என்கிற ஒரு நடுக்கம் இந்த வேத புத்தகத்திற்கு முன்பாக நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். வேத வசனம் ஜீவன் உள்ளது, அதற்குள்ளிருந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வேத வசனத்திற்கு நடுங்குகிறது என்றால் என்னன்றதை உங்களுக்கு ஜெனரலா சொல்றேன். ஒருத்தர் சொல்றாங்க அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்படுகிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அந்த நபருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்ல, ஒரு நபருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் அவங்க என்ன சொன்னாலும் நீங்க என்ன செய்றீங்க, கீழ்படுகிறீங்க. வார்த்தையையும் ஒரு மனுஷரையும் பிரிக்க முடியாது, ஒரு மனுஷரையும் அவருடைய வார்த்தையும் பிரிக்க முடியாது. அந்த வார்த்தை தான் அந்த மனுஷன், அந்த மனுஷன் தான் அந்த வார்த்தை, அவரு வேற அவர் வார்த்தை வேறன்னு என்னைக்குமே பிரிக்க முடியாது இல்லையா. நம்ம ஒன்னு சொல்றோம்னா நான் தான் அது, என் வார்த்தை என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்படியானால் வேத வசனம் அது ஆண்டவரை நேரடியாக ரெப்ரசென்ட் பண்ணுகிறது. வசனத்திற்கு நடுங்குகிறவன் என்றால் என்ன அர்த்தம்? நம் தேவனாகிய கர்த்தருக்கு அவன் நடுங்குகிறான் அர்த்தம். அவன் தான் வசனத்திற்கு நடுங்குகிறவன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் வேத வசனத்திற்கு பயப்படுகிற பயமும் ஒன்றுதான். அதனாலதான் தேவ பிள்ளைகள் வேத வசனத்தையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஒருபோதும் பிரிக்க முடியாது. வேதத்தில் அதற்கு உங்களுக்கு ஒரு அருமையான வசனத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். வாசிங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 17 19-20 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம். உபாகமம் 17:19-20. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும்
இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி
கற்றுக்கொள்ளும் பொருட்டு
அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை
பார்த்து
தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன்
இப்படி செய்வதினால்
தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழுவார்கள்.
இந்த இடத்துல பாருங்க, தேவ பயமும் தேவனுடைய வார்த்தையும் பிரிக்க முடியாதது. நீங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் ஒன்னு கூட நெக்லெக்ட் பண்ண முடியாது. வேத வசனத்தில் ஒரு வசனத்தை கூட நெக்லெக்ட் பண்ண முடியாது. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. இந்த வசனத்தின்படி வாழ்வதற்கும் அவருக்கு பயப்படுகிற பயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். இது அப்படியே ஒரு நாள்ல அப்படியே வந்துடாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறது அப்படியே மேஜிக் மாதிரி ஒரு நாள் அப்படியே வந்துடுற விஷயம் இல்லை. புரியுதா? கற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளிலும் கற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அது. இப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த வசனத்தை எத்தனை வாசாலும் அதுல விஷயம் இருக்குது. இந்த நியாய பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கை கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. எவன் ஒருவன் தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள் இருக்கிறதோ அவன் தான் தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறவனா இருக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? தேவ பயம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள்தான் தேவ வசனத்தை கை கொள்வார்கள். தேவ வசனத்தை தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லாதவனுக்கு என்னதான் உபதேசம் பண்ணாலும் அவன் இருக்கிறபடிதான் இருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் வசனத்தை கை கொள்ளவே மாட்டான். அதுதான் உண்மை. தேவ பயம் அதை கற்றுக்கொள்ளணும். நம்ம தேவ பயத்தை எப்படி கற்றுக்கொள்ளணும் பாருங்க. அதற்கு என்ன செய்யணும்? அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்திற்கு நியாய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இந்த தேவ பயம் எப்படி வரணும்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்த கையில் ஒரு பைபிள் வந்துருது, ஈஸியா வாங்கிடுறோம். ஆனால் அந்த நாட்கள் அப்படி கிடையாது. லேவியனாகி ஆசரியின் கையில தான் ஒரு கையெழுத்து பிரதி இருக்கும். நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒரே ஒரு கையெழுத்து பிரதி அவன் வச்சிருப்பான். நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றால், தேவனுடைய வசனத்திற்கு நடுங்க வேண்டும் என்றால், நீ போய் அந்த லேவியனிடத்திலே அந்த எழுதப்பட்ட கையெழுத்து பிரதியை நீ வாங்கி உனக்காக ஒரு பிரதியை எழுதி உன்னிடத்தில் வைத்துக் கொள்ளுன்றார். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க. நீ அதை வாங்கி உன் கைப்பட எழுதி உனக்காக ஒரு பிரதியை நீ எழுதி வைத்துக்கொள். வைத்துக் கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன், உயிரோடு இருக்கிற கடைசி நாள் வரைக்கும் அதை நீ வாசிக்கிட்டே இருங்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க. இதுல ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, அவன் லேவியனாகி ஆசனிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, அவன் தனக்காக, எல்லாம் சிங்குலர்ல சொல்லிட்டே வர்றாரு, அவன் தன் குடும்பத்திற்காக ஒரு கைப்பிரதி, ஒரு பிரதி எழுதிக்கணும்னு சொல்லல. ஒரு குடும்பத்திற்கு ஒன்னு இங்க எழுதி வச்சுக்குங்க அப்படின்லாம் சொல்ல, அவன் தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொள்ள கடவன், அவன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசித்துக் கொண்டே இருக்கணும், வாசிக்க கடவன். பைபிள் ஒவ்வொரு நபருக்கும் இண்டிவிஜுவலா இருக்க வேண்டிய ஒரு காரியம், பர்சனல், பர்சனல். வேத புத்தகம் என்பது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தமானது, பொதுவானது கிடையாது. ஆண்டவர் இடத்தில் எவ்வளவு தூரம் கொண்டு வரார் பாருங்க, இந்த வசனத்தை நீ வாங்கி எழுதி வை, அதை நீ வாசித்துட்டேரு, அப்பதான் அவருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள் வரும். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆளுக்கணும் வச்சிருக்கிறோம் வீட்டில். இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா அஞ்சு பேர் கையிலேயே அஞ்சு மொபைல் இருக்குது. இன்னும் சொல்ல போனா அஞ்சு பேர் தான், ஏழு மொபைல் கூட இருக்குது ஒரு வீட்டில், இருக்குல்ல, இருக்கு. இருக்கிற ஆளை விட மொபைல் ஜாஸ்தி இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும். அதான் உண்மை, நிறைய பேர் சிரிக்கிறீங்க, அது உண்மைதான், அதான் உண்மை. இன்னைக்கு அப்படி ஆயிப்போச்சு. ஆனால் ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒவ்வொரு பைபிள் இருக்குதா? உங்க வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு அவங்களுக்கு ஏத்த பைபிள் இருக்கணும், அவங்களுக்கு ஏத்த பிக்சர் பைபிள் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பைபிள் இருக்கணும். எல்லாரு கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? தேவனுடைய வார்த்தைக்கு இந்த சின்ன வயசுலேருந்து நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும்போதுதான் தேவ பயத்தை கற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அன்னைக்கு பாருங்க எவ்வளவு தூரம் ஆண்டவர் சொல்றாரு, அதை நீ வாங்கி உனக்காக ஒரு பிரதியை எழுதி நீ வச்சுக்கொன்ற. அவன் கையெழுத்தா எழுதுகிறான்னா அவன் இருதயத்தில் அப்படியே அது பதியும். இன்னைக்கு நமக்கு பிரிண்டட் புக்கா கிடைக்கிறதுனாலதான் அப்படியே ஒரு சீப்பு போட்டு பத்திரமா இருக்குது ஒரு இடத்துல. பைபிளை நம்ம எழுதி ஒன்னு வாங்கி வச்சுன்னு வச்சுங்க, ஒன்னு வாங்கி எழுதுறேன்னா கிட்டத்தட்ட பைபிள் மனசுல அப்படியே பதிஞ்சிடும். ஒரு தடவை எழுதுறது அஞ்சு தடவை படிக்கிறதுக்கு சமம், தெரியுமா? ஒரு தடவை எழுதுறீங்கன்னா அஞ்சு தடவை நீங்க படிக்கிறதுக்கு அது சமமானது. நம்முடைய மனதில் அவ்வளவு தூரம் பதியும். வேதத்தை வாசிங்க, தியானிங்க, எழுதுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன், லைஃப்ல எழுதுறேன்னா, எழுதுறேன்னா மெசேஜுக்காக எழுதுறது மட்டும் இல்லை, என்னுடைய பர்சனல் தியானத்திற்காக ஒரு டாபிக் எடுத்து அதை நான் தியானிச்சு எழுதுறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நான் அதை செய்யறேன், ஃபாலோ பண்றேன். அதை செய்யும் பொழுதுதான் நம்முடைய லைஃப்ல அது போகும், நம்ம லைஃப் வாழ்க்கையை மாற்றும், தேவ பயத்தை மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா தேவ பயத்தை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் தான், அதை மெயின்டைனும் பண்ணணும். புரியுது உங்களுக்கு? எதை கற்றுக்கொள்ளுகிறோமோ அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய விஷயம். அப்படியே சாதாரணமா வருது, அப்படி நின்றுடும். ஆனால் ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அதை பாதுகாக்கவும் வேண்டும். இன்னைக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் நாளைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை தன் வாழ்க்கையில் இழந்து போக முடியும், தெரியுமா? எத்தனையோ பேர் யோசிச்சு பாருங்க, ஆரம்பத்தில் எவ்வளவு தேவ பயத்தோடு வாழ்ந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கை தொடங்கினவர்கள், போக 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 அந்த தேவ பயம் இல்லாமல் ஆண்டவரை அனாவசியமாய் நடத்துகிற ஒரு நிலைமைக்குள் போயிடுறாங்க. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையோடு இருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும் பொழுது தேவ பயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து போகும். தேவ பயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போயிடும். தேவனுடைய வார்த்தையோடு ஒரு தொடர்பிலேயே நம்ம லைஃப் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனத்திற்கு நடுங்க வேண்டும் என்றால் உங்களுக்கென்று ஒரு பிரதி, அந்த உங்களுக்கென்று எழுதுகிற பிரதி, அதை எடுத்து நீங்கள் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க வேண்டும். அதுதான் தேவ பயத்தை உங்களுக்கு கொண்டு வரும். நீங்க பாருங்க, இந்த ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. இந்த 66 அதிகாரத்தை மறுபடியும் எடுத்துக்கொள்ளுங்க. இங்கே ஆண்டவர் கர்த்தருடைய வசனத்திற்கு என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன்னு சொன்னார். இதை இரண்டாம் வசனத்துல வாசிச்சோம், முதல் வசனத்தை வாசிங்க, 66:1.
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
வானம் எனக்கு சிங்காசனம்,
வானம் எனக்கு சிங்காசனம்,
பூமி எனக்கு பாதபடி,
பூமி எனக்கு பாதபடி,
நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம்,
நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம்
எப்படிப்பட்டது,
எப்படிப்பட்டது,
நான் தங்கியிருக்கும் ஸ்தலம்,
நான் தங்கியிருக்கும் ஸ்தலம்
எப்படிப்பட்டது,
எப்படிப்பட்டது. இந்த இடத்தில் என் வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். வசனம் தேவ பயத்தை நமக்கு உண்டாக்குகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் அதை சொல்றதுக்கு முன்னால முதல் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார் பாருங்க, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்கள் எனக்கு என்று கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டதுன்னு ஆரம்பிச்சுதான் என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். இப்ப இந்த முதல் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது, ஆண்டவருடைய மகிமையை காட்டுகிறது, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டுகிறது. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எவ்வளவு பெரிய தெய்வம் நான், பரலோகத்தையும் பூமியையும் நிரப்பி இருக்கிற ஒரு ஆண்டவர் நான், எவ்வளவு பெரிய ஆண்டவர் ஆகிய என்னை நீ பார்த்து பயப்பட வேண்டும், என் வசனத்திற்கு நீ நடுங்க வேண்டும்ங்கிற ஆண்டவர். இன்னைக்கு நம்ம சாதாரணமான நினைக்கிறோம், இல்ல, நம்முடைய ஆண்டவருடைய மகிமை எப்படிப்பட்டது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, அதை சொல்லிட்டு தான் சொல்றாரு, ஏன் வசனத்துக்கு நீ நடுங்கு. அப்படி நீ நடுங்கினா வானத்தை சிங்காசனமாகவும் பூமியை பாதபடியாகவும் வைத்திருக்கிற ஆண்டவர் உன்னை நோக்கி பார்ப்பார். ஆண்டவர் சாதாரணமானவர் இல்லை. அதை சொல்லும்போது அதுக்கு முன்னால் என்ன தன்னை பத்தி செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார், நான் யாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, அவ்வளவு பெரிய தெய்வம் நான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துக்கு முன்பாக எப்படி பயப்படணும் இல்ல, எப்படி நடுங்கணும் இல்ல. கோலியாத் ஒரு 9.5 மனுஷன், அந்த 9.5 மனுஷனுக்கே முழு இஸ்ரவேல் ஜனங்களும் பயந்தாங்க, சவுல் முதற்கொண்டு எல்லாருமே பயந்தாங்க, எல்லாருமே பயந்தாங்க. ஒருத்தன் கூட அந்த கோலியாத்தோடு சண்டை போடுறதுக்கு தைரியம் இல்லை, ஒரு 9.5 மனுஷனுக்கு முன்னாக எல்லாரும் பயந்தாங்க. ஆனா தாவீது மட்டும் ஏன் என்னன்னு தெரியுமா, தாவீது ஆண்டவரை அறிந்திருந்தான், நீ 9.5 மனுஷன் பா, ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அவ்வளவு பெரிய ஆண்டவரை நான் என்னக்குள்ள வச்சிட்டு இருக்கிறேன், அதுதான் காரியம். அப்ப நம்ம ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு முன்பதாக நாம் எவ்வளவு தூரம் பயத்தோடும் பக்தியோடும் நடுக்கத்தோடும் அவரை பின்பற்ற வேண்டும். நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம், என் ஆண்டவர் என்னை நோக்கி பார்க்கணும், அவர் என்னை பார்க்கணும், என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை அவர் கவனிக்கணும். எதை வச்சு அவர் என்னை நோக்கி பார்க்கணும், எதை வச்சு அவர் என்னை கவனிக்கணும், எதை வச்சு அவர் என்னை ஆசீர்வதிக்கணும், எதை வச்சு. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் எந்த அளவுக்கு நமக்குள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். புரியுது, அவருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிற காரியம். இன்னைக்கு நான் சொல்றேன், சீரியஸா சொல்றேன், வசனத்திற்கு உண்மையான ஒரு கனத்தை கொடுங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையான ஒரு மரியாதை கொடுக்கப்படும். அவருடைய வசனத்திற்கு நடுங்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை பயத்தோடு நிற்க வேண்டும். ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை அசட்டை பண்ணக்கூடாது, ஒருபோதும் தேவனுடைய வார்த்தையை ஈஸி எடுத்துக் கொள்ளக்கூடாது. இந்த இடத்தில் ஆண்டவர் இந்த தேவ பயம் என்றால், அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறது என்றால், அவருக்கு நடுங்குகிறதுன்னு பார்த்தோம். ஏன் அவருக்கு நடுங்கணும் என்பதற்கு ஆண்டவரை காட்டா தன்னுடைய ஸ்ட்ரக்சரை காட்டுறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, இவ்வளவு பெரிய தெய்வன்னார், என் வார்த்தைக்கு நீ பயப்படணும். சரி, இந்த கர்த்தருக்கு பயப்படாதவன் என்றால் என்னங்கிறதை நான் உங்களுக்கு சொல்றேன். கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கைனா என்ன, வசனத்திற்கு நடுங்காதவன் என்றால் யாருன்னு நமக்கு தெரியணும். நம்ம நினைக்கலாம், ஓ நான் கூட வசனத்துக்கு நடுங்குறேன்னு. இப்ப நான் சொல்ற வசனத்தை வச்சு கவனிக்க, வசனத்தை நீங்க பார்த்தா நீங்க உண்மையிலேயே கர்த்தருக்கு பயப்படுகிற ஆளா இல்லையா என்பது உங்களுக்கே தெரிஞ்சிடும். எல்லாம் இந்த 66 அதிகாரத்திலேயே இருக்குது. 3 வசனத்தை வாசிக்கலாம்,
மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன்
நாயை
கழுத்தறுக்கிறவனாகவும் காணிக்கையை படைக்கிறவன் பன்றி இரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனாகவும் இருக்கிறான் இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள் இவர்களுடைய ஆத்துமா தங்கள் அருவறுப்புகளின் மேல்
விருப்பமாயிருக்கிறது இந்த வசனத்தை கவனிக்கணும். இது என்ன, இது மாட்டை வெட்டுறது, பண்ணியை வெட்டுறதுன்னு போட்டிருக்கு, நாயை வெட்டுறதுன்னு போட்டிருக்குன்னு பாக்குறீங்களா? எல்லாத்துலயும் விஷயம் இருக்குது. மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொள்ளுகிறவனாக இருக்கிறான், ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனா இருக்கிறான், காணிக்கையை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனா இருக்கிறான், தூபம் காட்டுகிறவன் விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்கிறவனா இருக்கிறான். இரட்டை வாழ்க்கை. ஒரு பக்கம் ஆண்டவருக்கு காளை பலியிடுகிறான், அடுத்த பக்கத்தில் இவன் கொலைபாதகனாக இருக்கிறான், மனுஷனை கொல்லுகிறான். அடுத்த பக்கத்திலே பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவருக்கு ஆடுகளை பலி செலுத்துகிறான், இன்னொரு பக்கம் பார்த்தா நாயை கழுத்தெடுத்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு பக்கம் கர்த்தருக்கு காணிக்கைன்னு அவன் தன்னுடைய விளைச்சல்களை கொண்டு வரான், அடுத்த பக்கத்தில் பார்த்தா பன்றி இறைச்சி, அந்த பன்றியின் ரத்தத்தை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறான். இரட்டை வாழ்க்கை. அத கடைசியில் அங்க சொல்றாரு பாருங்க, இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள், இவர்களுடைய ஆத்மா தங்கள் அருவறுப்புகளின் மேல் விருப்பமாயிருக்கிறது. தேவ பயம் இல்லாதவன் யார் என்பதை இந்த வசனமாக்கு துல்லியமாக காட்டுது. தேவ பயம் இல்லாதவன் எப்படி இருக்கிறான் என்றால், தனக்கென்று ஒரு வழி, தான் நினைக்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பான். தங்கள் வழிகளை தாங்களே தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவன் மனசுல நினைக்கிறது அவ்வளவுதான், அதை செஞ்சிருவான். அவன்தான் தேவ பயம் இல்லாதவன். தேவ பயம் இல்லாதவன் தங்கள் வழிகளை தெரிந்து கொள்ளுகிறார்கள். இவர்கள் தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே செலக்ட் பண்ணிடுறாங்க, அதையே ஃபாலோ பண்றாங்க. தங்கள் வழிகளையே தெரிந்து கொள்ளுகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், நம்ம மனசுல நினைக்கிறதெல்லாம் செய்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால் தேவ பயம் நமக்குள் இல்லை என்பது அதுதான் அடையாளம். நம்ம மனசுல நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. கடந்த சில வாரத்துக்கு முன்பாக நம்ம தியானிச்சோம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எதற்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்ற. நம்முடைய வழிகளை நாமே தெரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய மனதிலே தோன்றுகிறதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. இங்கே தேவ பயம் இல்லாதவர்கள் என்பதை ஆண்டவர் துல்லியமாய் காட்டுகிற அடையாளம் இதுதான். இவர்கள் தங்கள் வழிகளை தாங்களே தெரிந்து கொள்ளுகிறார்கள். சுய எண்ணம், சுய விருப்பம், இது மிகவும் ஆபத்தானது. இதுதான் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை. வேதத்தில் உங்களுக்கு ஒரு ரெண்டு வசனத்தை நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் காட்டுறேன் பாருங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17:6 வாசிங்க. நியாயாதிபதிகள் 17:6.
அந்நாட்களில்
இஸ்ரவேலிலே ராஜா இல்லை,
அவனவன் தன் பார்வைக்கு
சரி போனபடி செய்து வந்தான். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அதை நியாயாதிபதி புஸ்தகத்தின் கடைசி வசனத்தை வாசிக்கலாம், லாஸ்ட் வர்ஸ் 21-25.
அந்நாட்களிலே
இஸ்ரவேலில்
ராஜா இல்லை,
அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். திரும்ப திரும்ப இந்த வார்த்தை வருது பாருங்க. இந்த இடத்தில் இந்த ஜனங்கள் தன் தன் வழிகளின்படி செஞ்சாங்களாம். ஏன் ராஜா இல்லை, அவங்களுக்கு ராஜா இல்லை, அதனால தன் தன் வழிகளிலே என்னென்ன தோணுச்சு அதெல்லாம் செஞ்சாங்க. இன்றைக்கு நீங்கள்
உங்க மனசுல நினைக்கிறபடி எல்லாம் தன்தன் வழியை நீங்க செய்யறீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு ராஜா இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் இல்லைன்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். புரியுதா? அந்நாட்களில் இஸ்ரவேலுக்குள் ராஜா இல்லை, அதனாலதான் அவன் அவன் தன்தன் வழியிலே செஞ்சான், நடந்தான். இன்றைக்கு நீங்கள் உங்கள் வழிகளிலே தன் தன் வழியில நீங்கள் நடக்கிறவர்களாக இருந்தால் அதன் அடையாளம் என்ன? உங்களுக்கு ராஜா இல்லை, இயேசு ராஜா உங்களோட இல்லை. இயேசு ராஜா இல்லைன்னு அர்த்தம். இயேசு ராஜா, இயேசு என்ற ஒரு ராஜா உங்களுக்கு இருப்பாரானால் தன் தன் வழியில நீங்க நடக்கவே மாட்டீங்க. ராஜா இல்லாதவன் தான் தன் தன் வழியில நடப்பான். வேதம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது. நம்ம சொல்லிக்கலாம், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவ பிள்ளை சொல்லலாம். வாழ்க்கையிலே நாம் காட்ட வேண்டும், வாழ்க்கையில் காட்ட வேண்டும். எனக்கு ஒரு ராஜா இருக்கிறாரா இல்லையா என்பது எதை வைத்து சொல்வது? அந்த ராஜாவின் வார்த்தையின்படி நான் வாழ்கிறதை வைத்துத்தான் எனக்கு ராஜா இருக்கிறாரா இல்லையா என்பது அதுதான் அடையாளம். நான் சொல்லிக்கலாம் எனக்கு இயேசு ராஜா. எதை வச்சு சொல்றீங்க இயேசு ராஜான்னு? அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறது தான் இயேசு ராஜான்னு சொல்லணும். இயேசு ராஜான்ற வார்த்தையை சாதாரணமா எல்லாம் சொல்லிட முடியாது. அந்த ராஜாவின் படி நம்ம வாழ்கிற, அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவன் தான் இயேசு ராஜா. அந்த வார்த்தை யூஸ் பண்ணணும். சும்மா இயேசு ராஜான்னு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணிட முடியாது. அந்த ராஜாவின் வார்த்தைகளின்படி நடக்கணும். வேதம் அதுதான் சொல்லுது. அந்த நாட்களில் அவன் அவன் தன் தன் வழியில் போனான். ஏன்? இஸ்ரேவேலில் ராஜா இல்லை. ராஜா இல்லாட்டி அப்படிதான் இருப்பாங்க. இன்னைக்கு சொல்லுகிறேன், சுய புத்தியில் நடக்கக்கூடாது. மனதிலே தோன்றுகிற எண்ணங்களின்படி எல்லாம் வாழக்கூடாது. நினைச்சதெல்லாம் செய்யவும் சாதிக்கவும் நினைக்க கூடாது. தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் இதுக்கு பேர் தான் தேவ பயம் இல்லாத வாழ்க்கை என்பதை ஆண்டவர் கோடிட்டு காட்டுகிறார். அதோடு நிறுத்திட்டார பாருங்க. 66 அதிகாரத்தில் ஏசாயல மறுபடியும் வாங்க, 4 வசனத்தை படிங்க. தேவ பயம் இல்லாதவன், வசனத்துக்கு நடுங்காதவன் எப்படி இருக்கிறான்றதுக்கு 4 வசனத்தை படிப்போம்.
நான் கூப்பிட்டும் மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமலும், நான் பேசியும்
அவர்கள் கேளாமலும்
அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாங்கானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டது நிமித்தம் நானும் அவர்களுடைய ஆபத்தை
தெரிந்து கொண்டு
அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேங்கிறார்.
சரி, அவன் அவன் தன் தன் வழியில தான் போறான். சரி, ஆண்டவர் என்ன செய்யறாரு? கூப்பிடுறார். ஏன்பா, என்னப்பா உன் வழியில போறியே? நீ நினைச்சதெல்லாம் நீ செய்யறியே? உன் மனம் போன போக்குல போறியே? ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவர் வந்து உடனே போ, எக்கேடு கெட்டு போ அப்படின்னு விடல, கூப்பிடுறார். ஆனாலும் கூப்பிட்டும் கூட மறு உத்தரவு கொடுக்கல. மனசுல பட்டதெல்லாம் செய்யறான், ஆனா ஆண்டவர் அப்படியே விடல, கூப்பிடுறார். என்னப்பா நீ இந்த இப்படி போறியே, இதெல்லாம் செய்யறியே, இது நல்லது இல்லையே? ஆண்டவர் உன்ன சொல்ற. ஆனா கூப்பிட்டும் கூட பதில் கொடுக்கல. கூப்பிட்டு மறு உத்தரவு கொடுக்கிறவன் இல்லாமல், கொடுக்கிறதும் இல்லாமல், நான் பேசியும் அவர்கள் கேளாமலும், அவர்கள் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து நான் விரும்பாததை தெரிந்து கொண்டார்கள். அப்போ தேவ பயம், வசனத்திற்கு நடுங்குகிறவன் அவன் ஆண்டவருடைய வழிகளில் நடப்பான். இல்லாதவன் அதில் நடக்காம போறான். ஆனால் போறான்றது ஆண்டவர் அப்படி விடல, கூப்பிடுறார். ஏன்பா அப்படி போற? கரெக்ட் பண்ணிக்கோ. ஏன்பா அப்படி போற? போகாதப்பா இந்த பாதையில். ஆனா அதை கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. தானாகவும் நடக்கல, எழுதி கொடுத்த வார்த்தையின்படி தானாகவும் நடக்கல. ஆண்டவர் அதை உணர்த்தி சொல்லியும் கேட்கல. எப்படி இருக்கு? ஆண்டவர் அதை உணர்த்தி சொல்லியும் கேட்கல. இதுதான் தேவ பயமில்லாத வாழ்க்கையின் அடையாளம்.
நீங்க வேத வசனத்தை வாசித்து நீங்களாகவே அதற்கு அர்ப்பணிக்கணும். அதான் கையில பைபிள், தனித்தனி பிரதி ஒவ்வொருத்தர் கையிலையும். அதுக்குதான் தனித்தனியாய் ஒரு பிரதியை கர்த்தர் உங்கள் கையில கொடுப்பதற்கு காரியம் என்ன? நீங்களாகவே வாசித்து நீங்களாகவே அதற்கு கீழ்ப்படியணும். இதுக்கு உங்களுக்கு ஒரு பாஸ்ட் தேவையில்லை, உங்களுக்கு ஒரு சபை தேவையில்லை, உங்களுக்கு யார் உங்களை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்க கையில் இருக்கிற பைபிள் அது உங்களுக்கு போதும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் உங்களுக்கு சில விஷயத்தை எக்ஸ்ட்ரா சொல்றேன். ஐஸ்வர்யவான் லாசருவனுடைய சம்பவத்தை ஆண்டவர் சொல்லும் பொழுது ஐஸ்வர்யவான் சொல்றான், எனக்கு பூமியில 5 சகோதரர்கள் உண்டு, அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு நீ லாசருவை அனுப்பி அவர்களுக்கு சொல்ல வேண்டும் சொல்றான். அப்போ ஆபிரகாம் சொல்றார், அவர்களுக்கு மோசையும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அந்த மோசையும் தீர்க்கதரிசிகள் சொல்லுகிறதை கேட்காதவன் மரித்தோர் இருந்து ஒருவன் போய் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆபிரகாம். இந்த மோசை தீர்க்கதரிசி என்பது எதை குறிக்கிறது? வேத புத்தகத்தை குறிக்கிறது. ஏன்னா அன்னைக்கு புதிய ஏற்பாடு கிடையாது, அதை சொல்லுகிற நேரத்தில் புதிய ஏற்பாடு கிடையாது. மோசை என்பது நியாயப்பிரமாணம் முதல் 5 புத்தகங்களை குறிக்கும். தீர்க்கதரிசி என்பது அதன் பிறகு வருகிற தீர்க்க தரிசன புஸ்தகங்களை குறிக்கும். ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் எல்லா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை குறிக்கும். வேத புத்தகம் அவங்களுக்கு கையில், நான் வேத புத்தகத்தை கொடுத்துட்டேன், அந்த வேத புத்தகத்தின்படி அவங்க வாழ்ந்துட்டு வரட்டும், அதை வச்சுட்டு அவங்க பரலோகத்துக்கு வரட்டும்ங்கிறாரு. ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 8:12 ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். புரியுதா? ஓசிய 4:6 படிச்சீங்கன்னு தெரியும், நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகைய நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். வேத வசனத்தை எவன் ஒருவன் அசட்டை பண்ணுகிறானோ அவனை ஆண்டவரும் அசட்டை பண்ணி விடுவார். வேத வசனத்திற்கு எவன் நடுங்குகிறானோ அவனை ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். என்ன டிஃபரன்ஸ்? வேத வசனத்தை ஒருவன் பயந்து நடுங்குவானால் ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு 2 காரியம் சொல்லணும். இந்த இடத்துல நீங்க பரலோகத்துக்கு வருவதற்கு ஒரு பாஸ்ட் தேவையில்லை, ஒரு சபை தேவையில்லை, எல்லாம் தேவை. உங்க கையில் இருக்கிற பைபிளை வச்சுதே நீ வரணுங்கிறாரு. அதான் சொல்லிட்டார் ஆண்டவர். அந்த 5 சகோதரர்களுக்கு மோசையின் தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, பைபிள் இருக்குது, அதை வச்சுட்டு வந்துட்டோம். இங்கிருந்து போய் ஒருத்தன் பிரீச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க பரலோகம் வர்றதுக்கு ஆண்டவர் ஒரு பிரீச்சிங் கர்த்த சொல்லல, சும்மா உங்க கையில் பைபிள் இருக்கு, அதை வச்சு நீ வந்துடணுங்கிறாரு. அப்ப எதுக்கு சபை? அப்ப எதுக்கு ஒரு பாஸ்டர்? அப்புறம் எதுக்கு ஒரு ஊழியம்? இதெல்லாம் எதுக்கு? எதுக்கு தெரியுமா? நீங்கள் அதை தவறும் பொழுது ஆண்டவர் உங்களை நீ தப்பா போறன்னு சொல்றாங்க. அதுக்குதான் சபை. புரியுதா உங்களுக்கு? உங்க கையில் இருக்கிற பைபிள் உங்களை பரலோகத்தில் சேர்க்கறதுக்காக கொடுக்கப்பட்டாச்சு. சபை எதற்கு? ஒரு போதகர் எதற்கு? ஒரு ஊழியம் எதற்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தப்பான பாதையில் போகும்பொழுது அதை சுட்டி காட்டுவதற்கு தான் சபை. உங்கள் பாவத்தை உணர்த்துவதற்கு தான் சபை. உங்கள் தவறான பாதைகளை உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதற்கு தான் சபை. அதுக்குதான் ஒரு பாஸ்டர், அதுக்குதான் ஒரு ஊழியம். இங்க அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் வழிகளை தாங்களே தெரிந்து கொண்டாங்க. நான் கூப்பிட்டேன், ஆண்டவர் எனக்கு டைரக்டா டைரக்டா அப்படியே வந்து நேரம் கூப்பிடுறது கிடையாது, ஒரு மனுஷனை வச்சுதான் கூப்பிடுறாரு. நான் கூப்பிட்டேன், ஆனாலும் அதுக்கு கூட அவங்க செவி கொடுக்கிறதுக்கு ரெடியா இல்லை. நான் சொல்றேன், பைபிளுக்கு நீங்க ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படியணும், எழுதப்பட்ட புத்தகத்திற்கு, எழுதப்பட்ட வேத புத்தகத்துக்கு நீங்க கீழ்ப்படியணும். அதில் நீங்கள் தவறும் பொழுது ஆண்டவர் சபையில வைத்து உங்கள் குறைவுகளை சுட்டி காட்டுவார், பர்டிகுலரா சுட்டி காட்டுவார். நீ இந்த வசனத்தின்படி தப்பு, நீ செய்யறது காரியம் சரியில்லை, நீ போற பாதை சரியில்லைன்னு ஆண்டவர் உங்களுக்கு சபையில வச்சு சொல்லுவார். அது உங்களுக்கு கரெக்டா தெரியும், யாருக்கு சொல்றாரு உங்களுக்கு தெரியும், அந்தந்த நபருக்கு மாத்திரம் பேசுவார். எனக்கு கூட தெரியாது கர்த்தர் யாருக்கு என்ன சொல்ற, எனக்கு கூட தெரியாது. என் வாயிலிருந்து கர்த்தர் பேசினா அது எனக்கு கூட தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். இது எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் எதுக்கு சொல்றது தெரியுமா? சரி, கையில் வச்சிருக்கிற பைபிள் தான் நீ ஃபாலோ பண்ணாம இங்கே போற,
இந்த என்னுடைய அழைப்புக்காகிலும் உன்னை நீ கரெக்ட் பண்ணுங்கிறாரு. என் ஊழியக்காரன் மூலமா இதை சொல்றேன், இதுக்காக நீ உன்னை கரெக்ட் பண்ண மாட்டியான்னு எதிர்பார்க்கிறார். ஆனால் அதற்கும் அவன் செவி கொடுக்காமல் போகும்போதுதான் அவன் ஆபத்தை தெரிந்து கொள்ளுகிறான்கிறார் ஆண்டவர். புரியுதா? அப்ப இந்த இடத்தில் தேவ பிள்ளைகள் தேவ பயம்னா என்னன்னு முதல் அடிப்படையா தெரிஞ்சுக்கங்க. எழுதப்பட்ட வேத புத்தகத்திற்கு நீங்க கீழ்படியணும். அதுல உங்களுக்கு சரியா தெரியல, நீங்க கொஞ்சம் தப்பா போனீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கிறார். என்ன? சபையின் மூலமாக கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர் மூலமாக நீங்கள் போகிற பாதையின் தவறை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்றார். வேண்டாம் இது சரியில்லை, பாயிண்ட் அவுட் பண்றார். அதுக்காகிலும் கரெக்ட் பண்ணிக்கணும். அதுக்குதான் சபை, அதுக்குதான் ஊழியம். புரியுதா? அதுக்குதான் ஒரு போதகர், அதெல்லாம் அதுக்குதான் உங்களை கரெக்ட் பண்றதுக்கு. இன்னைக்கு கரெக்ட் பண்றதுதான் சரியான ஒரு காரியம். இன்னைக்கு நிறைய பல சபைகளில் நடக்கிற காரியத்தை நினைக்கும் போது வேதனையா இருக்கு. கரெக்ஷன் கிடையாது, கரெக்ஷன் கிடையாது. விசுவாசிகளை கரெக்ட் பண்ண கரெக்ட் பண்ணாத மெசேஜ் எதுவுமே தேவனால் அங்கீகரிக்கப்பட்டதல்ல. வெறும் ஆசீர்வாதத்தை மாத்திரம் சொல்லி ஒரு நபருடைய பாவத்தையும் தவறான பாதைகளையும் வசனத்தை விட்டு விலகி போகிறதையும் சுட்டி காட்டாத பிரசங்கம் எதுவுமே தேவனால் உண்டானதல்ல நான் தைரியமா சொல்ல முடியும். கரெக்ட் பண்றது ஆண்டவர் வச்சிருக்க, அதுக்குதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். கரெக்ட் பண்ணி சரிப்படுத்தி கொண்டு வா. இப்படி இருக்கும் பொழுது நம்முடைய சொந்த வழிகளை நாம் தெரிந்து கொள்ளக்கூடாது. வசனத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வசனத்திற்கு நாம் நடுங்க வேண்டும். அதை கொடுத்த ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும். நாம் தவறி போகும் பொழுது கர்த்தர் சுட்டி காட்டும் பொழுது உடனே நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும். அங்கதான் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் நம்மளை நோக்கி பார்க்க வைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அவர் நம்மளை நோக்கி பார்க்கணும்னா இந்த வாழ்க்கை ரொம்ப முக்கியம். அவர் நம்மளை நோக்கி பார்க்கணும். அவர் நம்மளை பார்த்தாலே போதும், எல்லாம் நடந்துடும். அவர் நம்மளை பார்த்தா போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. அவர் நம்மளை பார்த்தாலே போதும், வேற ஒண்ணுமே கேட்க வேண்டாம். அவருடைய பார்வை உங்க மேல விழுந்துருச்சுனாலே போதும், எல்லாமே ஓகே. நீங்க ஒன்றும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களை பார்த்தாலே போதும், உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் ஆயிடும். நீ எதையுமே அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பார்க்கிறபடி இருக்கணும். அதில் பாருங்க, உங்களுக்கு இன்னும் சில வசனத்தை சொல்றேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 14:12 வசனத்தை வாசிங்க.
மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு.
மனுஷருக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு,
அதன் முடிவோ மரண வழிகள்.
அதன் முடிவோ மரண வழிகள். நமக்கு செம்மையாய் தோன்றுகிறது, அது மோசமாய் போகும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற வழிகள் தான் சிறந்த வழி. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனம் தான் சரியான ஆலோசனை. இதைத்தான் பிடிச்சிட்டு நம்ம நடக்கணும். இதுலதான் நம்ம லைஃப் டிராவல் பண்ணணும். மறுபடியும் மேசைய தீர்க்க தரிசன புஸ்தகத்துக்கே வருவோம். 55:7-8 வசனங்களை வாசிங்கள். இது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட தெரிஞ்ச வசனம் தான். 55:7-8.
துன்மார்க்கன் தன் வழியையும்,
துன்மார்க்கன் தன் வழியையும்,
அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு,
கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன்,
அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
அவர் அவன் மேல் மனதுருகுவார்,
நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன்,
அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்,
அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார்.
என் நினைவுகள்,
என் நினைவுகள்
உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் நினைவுகள் அல்ல,
உங்கள் வழிகள்,
உங்கள் வழிகள்
என் வழிகளும் அல்லவென்று,
என் வழிகளும் அல்லவென்று
கர்த்தர் சொல்லுகிறார்,
கர்த்தர் சொல்லுகிறார்.
பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ,
பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ
அப்படியே,
அப்படியே
உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும்,
உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும்,
உங்கள் நினைவுகளை பார்க்கிலும்,
உங்கள் நினைவுகளை பார்க்கிலும்
என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது,
என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இங்க ஆண்டவர் மிக அருமையான ஒரு உண்மையை சொல்றார். துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு, கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். இங்க துன்மார்க்கன், அக்கிரமக்காரன், ரெண்டு வார்த்தை சொல்லப்படுது. துன்மார்க்கன், அக்கிரமக்காரன். யார் இந்த துன்மார்க்கன், யார் இந்த அக்கிரமக்காரன்? ரோட்டில் இருக்கிறான் குடிகாரன் அவனா? வழி பண்ற வழிபறி பண்றான் அவனா? மற்றவருடைய பணத்தை கொள்ளையடிக்கிறான், லஞ்சம் வாங்குறான் அவனா? அவன் இல்ல. அவன் ஆண்டவர் இந்த லிஸ்ட்ல எல்லாம் கொண்டு வரல. இங்கே துன்மார்க்கன், அக்கிரமக்காரன் என்று ஆண்டவர் சொல்லுகிறது. அவருடைய வழிகளில் நடக்காதவங்களை எல்லாத்தையும் அந்த லிஸ்ட்ல தான் கொண்டு வர்றாரு. புரியுதா? தன்னுடைய சொந்த நினைவுகளிலே நடக்கிறவன தான் அந்த லிஸ்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, வேற யாரையும் சொல்லல. நல்லா கவனிக்கணும். நீங்க தெளிவா படிச்சீங்கன்னா தெரியும். துன்மார்க்கன் தன் வழியையும், அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். தம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராயிருக்கிறார். சரி, இதுவரைக்கும் அவருடைய வழியில் நடக்கல, இதுவரைக்கும் அவருடைய வசனத்தை கனப்படுத்தல. இப்ப ஒரு சான்ஸ் கொடுக்கிறார். இனியாவது நட, நான் மேல் மனதுருகுவேங்கிறார். இனியாவது என் வார்த்தையின்படி வாழும், நான் மன்னிச்சு உன்னை ஏற்றுக்கொள்ளுவேங்கிறார். அடுத்தது சொல்ற பாருங்க, என் நினைவுகள் உங்கள் நினைவுகளும் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. ஆண்டவருடைய வழிகள் தான் நீதியுள்ள வழிகள், நம்முடைய வழிகள் துன்மார்க்க வழிகள். ஆண்டவருடைய நினைவுகள் தான் நீதியான நினைவுகள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் அக்கிரமமான நினைவுகள். அதனால் சொல்ற, உன் நினைவுகளை விட்டு, உன் வழிகளை விட்டு, அந்த அக்கிரமமான நினைவுகள், அந்த அக்கிரமமான காரியம் அதெல்லாம் விட்டுட்டு என்னிடத்திற்கு திரும்பு. நான் உன்னை மன்னிப்பேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன், நான் உன்னை நடத்துவேன். உங்களுடைய நினைவு என்னுடைய நினைவு ஒன்னா இருக்கும் நினைக்கவே நினைக்காதுன்றார். தெளிவா சொல்றார், உன் நினைவு வேற, என் நினைவு வேற. ஏன்னா மனுஷனுடைய நிலைமை அதுதான். இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறாங்க, ஏன் என் நினைப்பெல்லாம் எப்பவுமே தப்பாவே நினைக்கிறேன், ஏன் மோசமாவே நினைக்கிறேன், ஏன் வேண்டாதே யோசிக்கிறேன். அதுதாங்க மனுஷனுடைய நிலைமை, அதுதான். என்றைக்கு ஆதாம் பாவம் செய்து ஆண்டவருடைய மகிமை இழந்தானோ அந்த நேரத்திலே ஆண்டவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய காரியங்கள் எல்லாத்தையும் டோட்டலா இழந்துட்டான். அதன் பிறகு இந்த உலகத்திலே பிறக்கிற எந்த மனுஷனுடைய நினைவுகளும் பொல்லாதவைகள். ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள். அன்னைக்கே சொல்லிட்டார். ஆதியாகமம் 6 அதிகாரத்தில் அதை கருத்து மென்ஷன் பண்ணிட்டால், மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதவைகள் என்று சொல்லி அவனை உண்டு பண்ணின நிமித்தம் ஆண்டவன் மனஸ்தாபப்பட்டார். இருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்லும்போது என்ன சொன்னது தெரியுமா? மார்க்கு எழுதின சுவிசேஷம் 7 20 21 வசனங்களை படிச்சு பாருங்க. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாதவைகள் புறப்பட்டு வரும். விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், காமவிகாரங்களும், வன்கண்களும், இவைகள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் சொல்லிட்டாரு. வரும், அதுதான் உன்னை தீட்டுப்படுத்தும். வரும், ஆண்டவர் வரும்ன்றது வரும். வராது நம்ம நிக்க கூடாது. ஆண்டவர் வரும்னா வரும், அதுதான் ஆண்டவர் சொல்றார், வரும். அப்ப வந்தா என்ன பண்றது? வரும், வரதை தடுக்க முடியாது. ஆனால் அந்த வழியில நடக்காது என்றது ஆண்டவர் சொல்றது. வரதனால தடுக்க முடியாது. கோபம் வரும், எரிச்சல் வரும், கசப்பு வரும், வன்கண் வரும், பழி வாங்கணும் வரும், எல்லாம் வரும். வரும், வரதை தடுக்க முடியாது. ஏன்னா ஆதாம் இழந்துட்டான். வரும், ஆனால் அந்த வழியில நடக்கக்கூடாது. அது வந்தாலும் அதை மேற்கொண்டு தேவனுடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நிரப்பி அந்த வழியில் நடக்கணும். உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. டோட்டலா வேற. இன்னைக்கு யாருடைய நினைவுல நம்ம டிராவல் பண்றோம், யாருடைய வழியில நம்ம டிராவல் பண்றோம்தான் முக்கியம். எனக்குன்னு ஒரு நினைவு இருக்குது, எனக்குன்னு ஒரு வழி இருக்குது, அது கீழானது. ஆண்டவருக்கு என்று ஒரு நினைவு இருக்கிறது, ஆண்டவருக்கு என்று ஒரு வழி இருக்கிறது, என்னை குறித்து அது மேலானது. எவ்வளவு மேல? பூமிக்கு வானம் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குதோ அந்த அளவுக்கு வேற. அப்ப நான் எதை செலக்ட் பண்றது? இந்த பூமிக்குரிய எனக்கு வர நினைவுகளை நான் செலக்ட் பண்றதா, என்னை குறித்து என் ஆண்டவர் வைச்சிருக்கிற நினைவுகளை நான் செலக்ட் பண்றதா? செலக்ட் பண்ற உரிமை நமகையில் இருக்குது.
வந்துட்டேதான் இருக்கும், எல்லா வேண்டாத காரியங்கள் வரும், அதை செலக்ட் பண்ணாதீங்க, டெலிட் பண்ணுங்க. மேலான காரியங்கள் எழுதி கொடுத்திருக்கிறாரு, அதை செலக்ட் பண்ணுங்க, அதை ஃபில் பண்ணுங்க. அதுதான் வேத வசனம். படிங்க படிங்க படிங்க, நிரப்புங்க நிரப்புங்க. ஏற்கனவே நிறைஞ்சிருக்கிறதெல்லாம் வெளியில் தள்ளணும்னா இதை நிரப்பினாதான் அது போகும். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். புரியுதா? அதனாலதான் வேத வசனம். ஆண்டவர் நமக்கு என்று மேலான நினைவுகளை வச்சிருக்கிறாரு பைபிள் மூலமா, மேலான வழிகளை வெளிப்படுத்துறாரு பைபிள் மூலமா. நமக்கு என்னென்ன செய்யணும் நினைக்கிறார் அதெல்லாம் எழுதி கொடுத்துட்டார், அதை நிரப்புங்க. நாம் எப்படியெல்லாம் வாழணும்னு எழுதி கொடுத்துட்டாரு, அதை நிரப்புங்க. ஏற்கனவே நிறைஞ்சிருக்கிறத வெளியே தள்ளுங்க, வேண்டாததை வெளியே தள்ளுங்க, இதை கொண்டு வந்து நிரப்புங்க. அப்பதான் தேவ பயம் என்றால் என்னதென்று உங்களுக்கு தெரியும். அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிற வாழ்க்கை என்றால் என்னதென்று உங்களுக்கு தெரியும். அதைத்தான் செய்யும். சரி, ஃபைனலா பிளஸிங் சொல்லணும்ல, அப்படி இருந்தா என்ன நடக்கும்? மறுபடியும் 66 அதிகாரத்துக்கே வந்துருங்க, 5 வசனத்தை வாசிக்கலாம்.
கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே,
இப்ப ஆரம்பிக்கிறார் ஆண்டவர் வசனத்துக்கு நடுங்குறவர்களுக்கு என்னென்னலாம் செய்வேன். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே,
அவருடைய வார்த்தையை கேளுங்கள்,
அவருடைய வார்த்தையை கேளுங்கள்.
என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து,
என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து,
உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர்,
உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர்
கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே,
கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே,
அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார்,
அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார்,
அவர்களோ வெட்கப்படுவார்கள்,
அவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களுக்கு சொல்றார், என் கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே என் வார்த்தையை கேளுங்க, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். இதான் பிளஸிங். இவ்வளவு நேரம் நான் நிபந்தனையை சொல்லியாச்சு, 55 நிபந்தனையை சொல்லியாச்சு, இன்னும் 5 பிளஸிங். நான் 5 சொல்லியேன், 55 நீங்க கேட்ட அந்த நிபந்தனையை ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா இந்த 5 சொல்லப்படுற பிளஸிங் எல்லாம் உங்களுக்கு வரும், இல்லைன்னா ஒண்ணுமே வராது. புரியுதா? முதல் காரியம், அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக காணப்படுவார். சந்தோஷமான வாழ்க்கை எங்க இருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தில். ஆண்டவருக்கு பயப்படலைன்னா நீங்க உலகத்தில் எல்லாத்துக்குமே பயந்துட்டு இருப்பீங்க. ஆண்டவர் ஒருத்தருக்கு பயந்துட்டீங்கன்னா உலகத்தில் எதுக்குமே பயம் வராது. வியாதி கண்டா பயம் வராது, பேய் கண்டா பயம் வராது, எதிர்கால வேலை கண்டா உங்களுடைய சாப்ட்வேர் வேலை கண்ட பயம் வராது, உங்களுடைய பிசினஸ் கண்டு பயம் வராது, என்ன ஆகுமோ எந்த பயமும் வராது. ஆண்டவர் ஒருத்தருக்கு மட்டும் நீங்க பயந்துட்டீங்கன்னா எந்த பயம் வராது. ஆண்டவர் ஒருத்தருக்கு மட்டும் நீங்க பயப்படலன்னா எல்லாமே உங்களுக்கு பயமா இருக்கும். எதை எடுத்தாலும் பயம், இது என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன ஆகுமோ, இப்படி ஆகுமோ, இது எதுவா இருக்குமோ, எல்லாமே பயம். வீட்டு வாசல் எலுமிச்சப்பழம் கடந்தாலும் பயம் வரும் உங்களுக்கு, எல்லாமே பயமா தான் இருக்கும். ஆண்டவருக்கு பயந்தா எந்த பயம் வராது. அவர் ஒருத்தருக்கு பயந்தீங்கன்னா எந்த விஷயத்திலும் பயம் வராது. அவர் ஒருத்தருக்கு பயப்படலன்னா எல்லாமே உங்களுக்கு பயமும் திகிலுமா தான் இருக்கும். தூங்கினா கூட உங்களுக்கு கனவும் பயமா தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே கனவு பயமா தான் இருக்கும். எல்லா நேரத்திலையும் பயம் தான், பயந்து பயந்தே நீங்க வாழ்வீங்க. அப்ப ஃபர்ஸ்ட் காரியம் ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்குகிறார் இல்லையா. ரெண்டாவது 66:8-9 வசனங்களை வாசிங்க.
இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ,
ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ,
ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ
சியோனோவெனில்
ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. பெற செய்யாமலும் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான்
பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார்.
இரண்டாவது காரியம், இந்த ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யார், ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேர் வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ சியோனவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. ஒரு தேசத்திற்கே ஒரே நாளில் டெலிவரி,
பிறக்குமான்றார். ஆனா சியோனோவெனில் தன் குமாரரை பெற்றிருக்கிறார். எப்படி ஒரு நாள்ல ஒரு தேசத்தில் ஒரு தேசத்துக்கு பிள்ளை பேர் வரும்? இந்த பிள்ளை பேரு குழந்தை பிறக்கிறது இல்லை, மறுபடியும் பிறக்கிறதான ஒரு கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுது. மறுபடியும் பிறக்கிற கூட்டம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறதான ஒரு நபராக இருப்பீர்கள் என்றால் நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படும். ஒரு எழுப்புதல் தேசத்தில் வரும். ஒரே நாளில் ஒரு தேசம் ரட்சிக்கப்படும். ஒரே நாளில் ஒரு தேசத்திற்கு பிள்ளை பிறக்கும். சியோனோவெனில் பெற்றிருக்கிறது. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் தேவை. புறஜாதி ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பணும். நம்முடைய தேசத்தின் அவல நிலைமை மோசமா இருக்கு. நாளைக்கு பாருங்க, வெளியில போய் ரோட்ல நடந்து பாருங்க. நாளைக்கு காலையிலிருந்து சாயங்கள் போய் ரோட்ல கொஞ்சம் நடந்து பாருங்க, தெரியும் நம் தேசம் எப்படி இருக்குது. விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு தேசம். தெருவெங்கும் விக்கிரகம். நாளைக்கு பாருங்க, தெரு தெருவாரத்தெல்லாம் விக்கிரகம் தான் இருக்கும். பெரிய பெரிய 20-30 விக்கிரகம் எல்லாம் ஸ்தாபிக்கப்படுகிறது. தேசம் விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கு. ஆண்டவர் சொல்றார், இந்த தேசம் மறுபடியும் பிறக்கணும். இந்த தேசத்திற்கு பிள்ளை பேர் வரணும். இந்த தேசத்திற்கு ஒரே நாளிலே பிள்ளை பெயரால் கொடுக்க முடியுங்கிறார் ஆண்டவர். ஆமென்.
செவிகள் கவனிக்கிறவைகளாயிருக்கும்.
என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனமே, உன்னை தாழ்த்து பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னை நோக்கி நீ ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுது நான் உன் முகத்தை பார்த்து உன் தேசத்துக்கே சேமத்தை கொடுப்பேன். உன்னை வைத்து தான் உன் தேசத்தை நான் ஆசீர்வதிக்கணுங்கிற. அதுக்கு பிறகு வாக்கு கொடுக்கிறார், இந்த ஸ்தலம் நம்மதான், அந்த ஸ்தலம் வாசஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். உன் ஜெபத்தை கேட்பேங்கிறார். முதலாவது நமக்கு சந்தோஷம், இரண்டாவது நம்மை கொண்டு தேசத்திற்கு எழுப்புதல். இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவருடைய வசனத்திற்கு நடுங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அவர் நம்மை நோக்கி பார்க்கிறதுனாலே நமக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது. அவர் நம்மை நோக்கி பார்க்கிறதுனாலே நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. தேசத்திலே எழுப்புதல் உண்டாகிறது. எல்லாம் அவர் நம்மை நோக்கி பார்க்கும்போது, அவர் நோக்கி பார்க்கணும்னா வசனத்திற்கு நடுங்க வேண்டும். பர்சனலா ஒரு பிளஸிங், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. உங்களை கொண்டு ஒரு பிளஸிங், தேசத்தில் எடுப்பது. ஆண்டவருடைய வசனத்திற்கு நடுங்குங்க, எல்லாம் சாத்தியம். ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம். ஆகிலும் ஆவியிலே நொறுங்குண்டு வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தர் நம்மை பராக்கிரமசாலியாக்கும். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் நடுங்க வேண்டும். அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறதுனா என்ன? அவருக்கு நடுங்குகிறதான ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கணும். அவருக்கு நம்ம பயப்படணும். அதுதான் அவருடைய வசனத்திற்கு நம்மை பயப்படுகிற அனுபவம். அவருக்கு நடுங்காமலும் அவருடைய வார்த்தைக்கு நடுங்காமலும் இருப்பதன் அடையாளம் என்ன? அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்தான். அவர்கள் தங்களுடைய வழிகளை தாங்களே தெரிந்து கொள்ளுகிறார்கள். நார் ஆண்டவன், நம்ம சுய விருப்பத்தின்படி சுய நினைவுகளின்படி நாம் வாழுகிறோம் என்றால் அதுதான் தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கையை குறிக்கும். சுய விருப்பத்தின்படி சுய வாழ்க்கை, என்ன நினைக்கிறோமோ அதன்படியே வாழ்றது, அதுதான் தவறான ஒரு காரியம். யார் அப்படி இருப்பாங்க? யார் ஒருவனுக்கு ராஜா இல்லையோ அவன் அப்படித்தான் இருப்பான். ராஜாவை கொண்டவன் தன் சுய நினைவுகளின்படி நடக்க மாட்டான். நம்ம சொல்றோம், இயேசு ராஜா, நீ அவருடைய வழியில் நடக்கிற ஒரு நபராண்ட அதை சொல்லுங்க, இல்லைன்னா அந்த வார்த்தையே சொல்லாதீங்க. நான் சொல்றேன், உண்மையா சொல்றேன், சீரியஸா சொல்றேன். இயேசு ராஜா ரொம்ப ஈஸியான வார்த்தை. அவருடைய வழியில் நடக்கிற ஒரு நபராக இருந்தால் அந்த வார்த்தையை உங்க வாயில உச்சரிங்க, இல்லைன்னா அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, தயவு செய்து சொல்லாதீங்க. ராஜா இல்லாமல் இருந்தும் ராஜான்னு சொல்லக்கூடாது. இயேசு ராஜாவா இல்லைன்னா வேற யார் நமக்கு ராஜா? வேற ஒருத்தன் ராஜாவாயிடுவான், வேற யாரும் ராஜாவாக முடியாது. ஒன்னு இயேசு ராஜா, இல்லைன்னா இன்னொருத்தன் தான் ராஜா. நம்ம யாருடைய வழிகளில் நடக்கிறோமோ அவன்தான் நமக்கு ராஜா. புரியுதா? நம்முடைய நினைவுகள் என்ன சொல்லுகிறதோ அந்தபடி வாழ்கிறோம் என்றால் நமக்கு இயேசு ராஜா கிடையாது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், அந்த வழியை விட்டு திரும்பு, உன் நினைவுகளின்படி வாழ்கிற வாழ்க்கை விட்டு திரும்புங்கிறார். சொந்த வழிகளில் வாழ்கிற வாழ்க்கை விட்டு திரும்பு. அப்படி நடக்கும் பொழுது நான் கூப்பிட்டேன் ஆனா அவங்க மறு உத்தரவு கொடுக்கலங்கிறார். வேதனையோடு சொல்றார், நீ உன் சொந்த வழியில நடக்கிறப்பா, உன்னை திருத்திக்கொள். வேண்டாம், நான் சொல்லி பார்த்தேன் ஆனாலும் அதையும் கேட்கலையே. அதைத்தான் ஆண்டவர் வருத்தப்படுறார். உங்கள் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேத வசனம், வேத புத்தகம் நீங்கள் வாழ்வதற்கு, அதை நீங்கள் வாழ தவறும் பொழுது உங்களை சரிப்படுத்துவதற்கு தான் சபை, அதற்குத்தான் ஒரு போதகர், உங்கள் தவறான பாதையை சுட்டி காட்டுவதற்கு. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் ஒரு போதகர். ஆனா உங்க கையில் இருக்கிற வேத புத்தகத்தை வச்சு நீங்க பரலோகத்துக்கு வரணும், உங்களை கரெக்டா நடத்துறதுக்கு, அதுல நீங்க தவறு செய்யும் பொழுது கரெக்ட் பண்றதுக்கு தான் சபை. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய மோட்டிவை தெரிஞ்சுக்கணும். சபைக்கு வந்தவன் பரலோகத்து நேரம் போயிடலான்னு கிடையாது. வசனத்தின்படி வாழ்ந்தவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். வாழ வைக்கிறதுக்கு தான் சபை, வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க தான் வாழணும். நம்முடைய நினைவுகள் எப்பொழுதுமே பொல்லாதவைகள். ஆண்டவரே சொல்லிட்டாரு, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் வரும், வரும், அதை வராம தடுக்கவே முடியாது. யாரும் வராம தடுக்க முடியாது. ஆண்டவரே இதை வராம நிறுத்துங்கன்னு யாரும் நிறுத்த முடியாது. வரும், ஆனால் அதன் பின்னாலதான் நம்ம போகக்கூடாது. வரும், அதுக்கு பின்னால நம்ம போகக்கூடாது. பூமியிலே காணப்படுகிற கீழான வழிகளை விட்டு ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற மேலான வழியிலே நம்ம டிராவல் பண்ணணும். உன் நினைவுகளின் நினைவுகள் அல்ல, உன் வழிகளின் வழிகளும் அல்ல, ஆண்டவர் சொல்லிட்டார். உன் நினைவுகள் பூமியை போல இருக்குது, என் நினைவுகள் வானத்தை போல உயர்ந்திருக்குது என்றார். அப்படி இருக்கும் பொழுது தேவ பிள்ளைகள் சரியான வழியை, சரியான பாதையை செலக்ட் பண்ணணும். அதை தெரிந்து கொள்ளுங்கள். அதிலே நீங்கள் டிராவல் பண்ணுகிறதுக்கு பேரு தான் அவருடைய வசனத்திற்கு நடுங்கி வாழ்கிற வாழ்க்கை. அப்படி நீங்கள் வாழும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார். அவர் உங்களை நோக்கி பார்க்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும்? அவர் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக உங்களை பார்ப்பார், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி அவர் உங்களை நோக்கி பார்க்கிறார். கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களே இதை கேளுங்கள், அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக்கும்படி காணப்படுவார். உங்களை கர்த்தர் சந்தோஷமா வைப்பார். ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய வசனத்திற்கு நடுங்குறீங்க. நீங்க வேறதற்கு குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே வராது. வசனத்திற்கு நடுங்கலைன்னா அந்த உலகத்தின் காரியத்துக்கு நடுங்க வேண்டி வரும். ஆண்டவருக்கு மாத்திரம் பயப்படுங்க, எந்த பயமும் இல்லாம வாழ பழகிக் கொள்ளுங்க. இரண்டாவது, ஒரு தேசத்திற்கு ஒரே நாளிலே பிள்ளை பிறக்குமோ? ஆனால் சியோனோவேனில் ஒரே நாளிலே பிள்ளை பெற்றது. இரண்டாவது காரியம், உங்கள் கீழ்ப்படிதல், தேவ பயம் இந்த தேசத்திற்கு ஆசீர்வாதமாய் போய் முடியும். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது நான் அவர்களுடைய பாவங்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கட்டளையிடுவேன். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படுகிற ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும். அந்த ஸ்தலம் வேறு யாரும் அல்ல, உங்கள் சொந்த சரீரம் தான் அந்த ஸ்தலம். அதை தான் ஆண்டவர் தம்முடைய வாசஸ்தலம்ங்கிறாரு. அங்கே இருந்து செய்யப்படுகிற ஜபத்தை நான் கேட்பேன், தேசத்துக்கு சேமத்தை தருவேன், தேசத்திற்கு பிள்ளை பிறக்கும். தேவ பிள்ளையே, தேவ பயம், வசனத்திற்கு நடுங்குகிற நடுக்கம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தரும். இரண்டாவது, தேசத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாய் உங்களை மாற்றும். ஸ்தோத்திரம். நம்மை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்த ஆண்டவரே, உமக்கு பயப்படுகிற பயத்தை நான் கற்றுக்கொள்ளும்படி உம்முடைய வேத வசனத்தை நான் அதிகமாய் தியானிக்க வேண்டும். வசனத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தியானிக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு தேவ பயத்தை கற்றுக்கொள்வதற்கான வழி. ஆண்டவர் அதனாலதான் ஏசாயாவுக்கு சொன்னார், வானம் எனக்கு சிங்காசனம். அவருடைய வசனத்தின் மூலமா சொல்றாரு, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. வசனத்தை நீங்க வாசிக்க வாசிக்க ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் அறியும் பொழுது அவருக்கு பயப்படணுங்கிற உணர்வு உங்களுக்கு வரும். அங்கதான் வரும். நிறைய வசனத்தை வாசிங்க, எழுதுங்க, நோட்ஸ் எடுங்க, வசனத்தை வாசிங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். தேவ பயத்தில் உங்களை நடத்தும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளின் மூலம் எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையோடு இடைப்பட்டு உமக்கு பயப்படுகிற பயத்தை, உம்முடைய வசனத்திற்கு நடுங்குகிற வாழ்க்கையை எப்பொழுதும் எங்களுக்கு தருவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் எங்களை நீங்க வைக்கிற நாளளவும் உம்முடைய வசனத்திற்கு நடுங்கி வாழ எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, இந்த பயம் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருந்து எங்களுக்கும் தேசத்திற்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். எங்களை கால் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் ஆயத்தமாகலாம்.